கையில தனியாய் மகத்தானையின் இங்கு நம்பரை போடுகின்றார். நதி மகத்தானை அவன் கொண்டிருந்தான் குந்தைக்கு மெத்தடி போற்றுகின்றேன். விழிக்கை துணை திருமன் மறப்பாதன்கள் மெய்மை குன்றாம் ஒழிக்கை துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கைத் துணை அவன் பன்னிருதோடும் பயந்ததை வழிக்கைத் துணை வடிவேலன் செங்கோடன் பையோரோய் விழிக்கே அருந்து அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்க வழிகிடக்க பழிக்கே சுழந்திருவன் பாவங்களே செய்து பாடரக குழிக்கே கழுந்தும் கயவகம்மோடு என்ன குப்பையினே. எல்லாம் வல்ல இறைவர் ஒவ்வொரு அடியாராக பார்க்கக்கூடிய ஒரு பெரும் பேற்றினை அளித்திருக்கிறது. இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய நாயனார் நாகை நாகைப்பட்டினம் என அழைக்கக்கூடிய நாகையிலே அவதரித்த அதிபத்தர் என்கின்ற நாயனார். இந்த நாயனாரை சிந்தித்தால் நிரம்ப செல்வ வளம் சேரக்கூடிய ஒரு நாயனார். யாருக்காவது நிரம்ப செல்வ வளம் வேண்டும் அப்படின்னு ஆசை இருந்தா இந்த அதிபத்த நாயனார தரிசனம் செய்தால் போதும். இந்த அதிபத்த நாயனாரை பற்றி சிந்தித்தால் போதும் அதிகப்படியான செல்வ வளம் சேரும். நாகைப்பட்டினம் தெரியும், இந்த நாகைப்பட்டினத்துக்குல அவதரித்த ஒரு நாயனர். குலம் வந்து செம்படவர் குலம், மீனவர் குலத்திலே தோன்றிய ஒருவர் இவரை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும். இதற்கு ஒரு சான்று நினைக்கிறீங்களா? யாருக்கெல்லாம் செல்வ வளம் பெருகுங்கிறதுக்கு நான் பல்வேறு விதமான கருத்துக்களை பதிவு செய்துட்டுறேன். செல்வ வளம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா மதியான பொழுதுல உச்சிகாலத்துல சிவபெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னா செல்வ வளம் பெருகும். கோபப்படாம இருந்தீங்கன்னா செல்வ வளம் பெருகும். பொறுமையா இருந்தீங்கன்னா செல்வ வளம் பெருகும். இன்னொரு செய்தி, நம்ம வேலையை மட்டும் பார்த்தா நம்மோட செல்வ வளம் பெருகும். அடுத்தவங்களோட வேலையை பார்க்க கூடாது, நம்ம வேலையை மட்டுமே பார்க்கணும். இது இந்த நாயன்மாரை பத்தி படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் இருக்குல்ல, எங்க ஃப்ரெண்டு சொன்னாரு நம்ம வேலையை மட்டுமே பார்த்தா செல்வ வளம் பெருகும் சொல்றியே எப்படி சொல்ற அப்படின்னு. அமித் மிஸ்ரான்னு ஒரு பேட்ஸ்மேன், கிரிக்கெட் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், கடந்த வாரத்தில் நான் பார்க்கல தகவல் தான். அவரு அடிச்சுட்டு ஓடுறாரு, எதிரணியில் இருக்கிறவங்க வராத பால் பிடிச்சிட்டாங்க நீ அங்கேயே நில்லுன்ற, அப்படியே எதிரணியில் இருக்கிறவங்க முறைச்சுக்கிட்டே போறாரு. அங்கேருந்து பால் பிடிச்சவரும் விசிறி அடிக்கிறாரு, ஸ்டெம்ப்ல படல, அப்பவாவது வேகமா ஓடணும்ல, அப்பவும் வேகமா ஓடல, திரும்ப இவரை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. விக்கெட் கீப்பர் திரும்ப பால் பிடிச்சி திரும்ப அடிக்கிறாரு, அப்பவும் மேல படல. இன்னொரு முறை வேற ஒரு ஆளு பாலை பிடிச்சி ஸ்டெம்ப்ல அடிச்சு முடிக்கிறாரு, ஸ்டெம்ப்ல அடிக்கும் போது பேட் ஏர்ல இருக்கு. இந்த தகவல் பார்த்த உடனே என் ஃப்ரெண்டு சொன்னாரு, ஏ நீ சொன்னது கரெக்ட், எனக்கு போன் பண்ண, நான் சொன்னது என்னையா கரெக்ட் சொல்லு அப்படின்னு. நம்ம வேலையை மட்டும் பார்த்தா நமக்கு செல்வம் சேரும்னு சொன்னீங்கல, அது சரி. ஏன்னா நீ ஏன் ஓடி வரல, நான் ஓடி வந்துட்டேன், நீ ஏன் ஓடி வரல, நீ ஏன் ஓடி வரலன்னு கேட்டுக்கிட்டு அவனோட சண்டை பிடிச்சிட்டு இருந்ததுனால இவர் அவுட் ஆயிட்டார். இவருடைய வேலை என்ன, நீ ஓடி வரலையா, சரி நான் ஓடி போய் என் கிரீஸ்ல நின்னுக்கிறேன் அப்படின்னு உடனடியாக நம்முடைய வேலையை நாம் செய்து விட வேண்டும். அது நல்லதா கெட்டதா, இதோட முடிவு எப்படி இருக்கும், இது சரியா தவறா, இந்த வழி சரியா தவறா, அதெல்லாம் நாம செய்ய சிந்திக்க வேண்டும். நம்மோட வேலை எது கொடுத்துருக்கோ அதை நாம சிறப்பா செய்திடும். இதனால என்ன பயன் விளையும், இதனால இவ்வளவு கிடைக்குமா, இந்த லாபத்தை கணக்கு போட வேண்டியது நம்மோட வேலை இல்லை. நம்மோட வேலை நமக்கு கொடுத்த வேலைய நாம ஒழுங்கா செஞ்சா நமக்கு செல்வம் சேரும். உச்சிகால பொழுதுல தரிசனம் பண்ணா செல்வம் சேரும், பொறுமையா இருந்தா செல்வம் சேரும், கோபப்படாம இருந்தா செல்வம் சேரும், அதிபத்த நாயனார் தரிசனம் பண்ணா செல்வம் சேரும். நம்மோட வேலையை நாம ஒழுங்கா செஞ்சா நமக்கு செல்வம் சேரும். சில பேருக்கு என்ன இவன் செல்ஃபிஷா இருக்கான் அப்படின்னு கூட தோணலாம், அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சிறப்பா செய்யும், அதுல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னா செல்வ வளம் பெருகும். அப்படி இந்த அதிபத்த நாயனார் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார். அதனால இந்த நாயனாரை வணங்கினால் செல்வ வளம் பெருகும். நாகைப்பட்டினம்ங்கிற தலத்துல தோன்றினவர். செக்கடாபெருமான் எழுதும்போதே எழுதாரு, நன்மை சான்றது நாகப்பட்டின திருநகர், நல்லதெல்லாம் சேரக்கூடிய நகரமா நாகை திருத்தலம், அந்நெடும் திருநகர் மருந்தலை கடல் விளிம்பில் பன்னெடும் திரை நுரைதவள் பாங்கரின் ஞாங்கர் மண்ணு தொன்மையின் வலை வளத்துணவினில் மலிந்த தன்மை வாழ் குடிமிடைந்தது தட நுழைப்பாடி. நல்ல செல்வ வளத்தினை அலையின் மூலமாக வீசி பெறுகின்ற மீன்களை கொண்டு செல்வ வளத்தை பெறுகிறார்கள். மீனவர்களினுடைய வேலை இதுதான், கடலுக்கு போய் வலை வீசி மீன்களை தேடி பிடித்து வந்து கடல்ல பிடிச்ச மீனை வெளியில விற்கணும், இதுதான் வேலை. இப்படி வலை வீசி வீசி மீன்களை பிடித்து வெளியே வந்து விற்பதுதான் இவர்களுடைய வேலை. மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அலை எழும்போம், கடலுக்குள்ள போக முடியாது. கண்ணதாசன் வரி எழுதுவார் மனவாசங்கிற நூல், கட்டுமரம் ஏறி கடல் ஏறி சென்று மீன் பிடித்தால் செத்து விடுவோம் என்று அஞ்சு வீட்டுக்குள் இருந்தால் பட்டினி அந்த சாவை வீட்டுக்கு கொண்டு வந்து விடும். அற்புதமான வரி. எக்ஸாம் எழுதினா ஃபெயில் ஆயிடுவோமோன்னு பயந்துகிட்டே இருந்தா எக்ஸாம் எழுதாததுனாலேயே ஃபெயில் ஆயிடுவோம். சமைச்சா சாபம் குழஞ்சிடுமோ இல்ல வேற வேறையா இருக்குமோ அப்படின்னு சமைக்காமலே இருந்தா பட்டினியாலேயே செத்துடுவோம். என்ன அழகான வரி சொல்ற பாருங்க, கட்டுமரம் ஏறி கடல் ஏறி சென்று மீன் பிடித்தால் செத்து விடுவோம் என்று அஞ்சு வீட்டுக்குள் முடங்கி கிடந்தால் பட்டினி அந்த சாவை வீட்டுக்குள் கொண்டு வந்து விடும். அடிச்சா அவுட் ஆயிடுவோமோ நினைச்சா ஸ்கோர் பண்ணாமலே தோத்துடுவோம். சில நேரங்களில் நம்முடைய வேலையை நாம் மிகச்சரியா செய்தாக வேண்டிய அவசியம் வந்துடும். திருநுழைப்பாடிங்கிற தலம் இங்க வலையிலே படக்கூடிய மீன்களை பிடித்து வெளியே வந்து விற்று வாழக்கூடிய மீனவர் குலத்திலே தோன்றுகிறார். அணையலாகிய அந்நுழைப்பாடியில் இந்த தன்மையில் இருக்கக்கூடிய நுழைப்பாடிங்கிறதுல அமர்ந்து மனைவளம் பொலி நுழையதம் குலத்தினில் வந்தார். நல்ல குடும்பம் குலம், சில பேருக்கு குலம் சரியா வாய்க்காது, அவர்களினுடைய பிறவியினால் குலம் தழைக்க செய்யப்படும். அதுக்குதான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு பார்த்தோம். மிகப்பெரிய சாமியாரா இருப்பாரு, ஆனா அவருடைய குலம் சுமாரா இருக்கும். தண்ணீர் தோன்றி வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ், சுவாமியினுடைய தலையிலிருந்து முடியோட சேர்ந்துதான் நீர் புறப்பட்டு வருது. தண்ணியில முடியிருந்தா தோஷம், நான் குடிக்க மாட்டேன்னு சில பேர் ஒதுக்கிடுவாங்க. நீரை பழிக்கவே கூடாது, நான் நிரம்ப நேரங்களில் பதிவு செய்திருக்கிறேன். தண்ணீரையும் பெண்மையையும் பழிக்கின்றவர்களால் உயர்வு பெற முடியாது. நீர் தோஷத்தோடு இருந்தா கூட பழிக்கக்கூடாது. பெண் தவறான செயலே செஞ்சுட்டு இருந்தா கூட நாம அவங்களை எதுவும் சொல்லக்கூடாது. தண்ணியும் பழிக்கக்கூடாது, பெண்ணையும் பழிக்கக்கூடாது. பழிச்ச வேற ஒன்றும் இல்லை, உயர்வு கிடைக்காது. பழிக்கிறவங்க பழிக்கிறாமா சார், பழி உயர்வு வேணுமா? பழிக்காது. தண்ணியையும் பழிக்காத, பெண்மையையும் பழிக்காது. உயர்வு வேணும்னா, உயர்வு வேணுங்கிறவங்க இதை செஞ்சா தண்ணியையும் பெண்மையையும் படிக்காமல் இருந்தா உயர்வு கிடைக்கும். அணையதாகிய அந்நுழைப்பாடியில் அமர்ந்து மனைவளம் பொலி நுழையகம் குலத்தினில் வந்தார். நுழைப்பாடிங்கிற குலம் மீனவர், நுழைப்பாடிங்கிற பகுதி மீனவர் குலம். இந்த நுழையர் குலத்தினிலே வந்து தோன்றுகிறார். புனை இளம்பிறை முடியவர் அடி தொண்டு உரியும் வினை விளங்கிய அதிபக்தர் என நிகழ் மேலோர். செக்கிடார் பகவான் குறிக்கிறார், ஒரு மனிதனை பிறப்பு மேம்படுத்தி காட்டுறதே இல்லை, பிறப்பு மேம்படுத்தி காட்டுவதே இல்லை, செயல் தான் மேம்படுத்தி காட்டும். நீங்க என்ன செயலை செய்யறீங்களோ அந்த செயல் தான் உங்களை விளக்கும். சில நேரங்களில் சார் இது தங்க பேனா சார், வைரத்தால அது அழகுபடுத்தப்பட்டிருக்கு அப்படிம்பாங்க. சரி, அதை எடுத்து ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை எழுதுங்களேன். இல்ல, அதுக்கெல்லாம் எழுதுறதில்ல, எப்பவாவது சைன் பண்றச்ச மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வச்சுக்கிட்டே இருந்தா என்னத்தை யூஸ் ஆகும்? சைன் எப்போதுமா பண்ணிக்கிட்டு போறோம். யாருக்காவது கொடுக்கறதுக்கு, பணம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்தினோம், ஏதாவது ஒரு நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்துறோம்னா கூட சரி, இல்லைன்னா சைன் எப்பவுமா கொடுத்துட்டு போறோம். அப்போ வைரம் வைரூரியங்களால் இழைக்கப்பட்ட பேனாவாகவே இருக்காலும் எழுதுவதற்கு தகுதி இருந்தாதான் அது பேனாங்கிற தகுதி, இல்லைன்னா வைரம் வைரூரியத்துக்குரிய மதிப்பு தான். ஆனா சாதாரண ஒரு 5 ரூபாய் பேனா
இதை வாங்கி நான் ஒரு கவிதை எழுதுகிறேன், கட்டுரை எழுதுகிறேன், அது அரசால் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று எனக்கு ஒரு விருதை பாராட்டை பரிசை பெற்று தருகிறதுனா அது இந்த வைரம் வைதூரியம் பதிச்ச பேனாவை காட்டில் உயர்ந்தது. 5 ரூபாய் கொடுத்து வாங்குற பேனாவே எழுதினாதான் சிறப்புனா 100 வருஷம் வாழக்கூடிய இந்த மனுஷ உடம்பு உழைச்சாதான் சிறப்பு. யாராவது உழைச்சி அதுல நாம பேர் எடுத்துக்கலாம்னு நினைச்சா அது சிறப்பு இல்லை. நாம உழைக்கணும். பேர் ஒண்ணும் இல்லைங்க. 5 ரூபாய் கொடுத்து வாங்குற எலும்புச்சம்பழத்தை நீங்க வீடுகளில் பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா புழிஞ்சு பார்ப்பாங்க. அப்பவும் சரியா புழிய வரலன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு புழிவாங்க. அப்பவும் சரியா புழிய வரலன்னா அதை கட் பண்ணி ஊற போட்டு ஊறுகாய் ஆக்கிடுவோம்னு முடிவு பண்ணுவாங்க. 5 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய எலும்புச்சம்பழத்தை இவ்வளவு பயன்படுத்துற நாம அளவிடக்கரிய செல்வம் பெற்ற நம்மை எவ்வளவு பயன்படுத்தணும், எவ்வளவு அதிகப்படியா நாம பயன்படுத்துற இடத்துல இருக்கிறோம். ஆனா நம்ம பயன்படுத்தல. யாராவது எனக்கு பதிலா உழைச்சா, வேலையே பார்க்காம சம்பளம் வந்தா, தூங்கிக்கிட்டே இருந்தா, வீட்டு பக்கத்திலேயே ஆபீஸ் இருந்தா, நினைச்ச நேரம் போய்கிட்டு இருந்தா, என்ன யாரும் கேள்வி கேட்காம இருந்தா, இவ்வளவு கண்டிஷன் கன்வர்டேஷன் காம்பினேஷன் போட்டு இப்படி எல்லாம் இருந்தா நான் வேலைக்கு போவேன். அப்படிலாம் எப்படி வரும்? நம்முடைய வினைப்படிதான் நமக்கு வேலை அமையும், நம்முடைய வினைப்படிதான் நமக்கு துணை அமையும், நம்முடைய வினைப்படிதான் நமக்கு சந்ததி அமையும். இந்த வினையில வர வர சொல்றாரு, வினை விளங்கிய அதிபத்தர் என நிகழ் மேலோ. மேலோங்கிற வார்த்தையை யார் குறிக்கிறானா? சேக்கிழார் சுவாமி குறிக்கிறார். அதிபத்தரை பத்தி எழுதும் போதே வினை விளங்கிய அதிபத்தர் என நிகழ் மேலோ. அப்போ செய்யக்கூடிய செயல்கள்னா வினைப்படிதான் நடக்குது, ஆனா அந்த நிகழ்வை தனக்கு சாதகமாக மேலாக மாற்றிக் கொள்கிறார். இன்னொன்னு தெரியுங்களா, இது இப்படி இருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், அது அப்படி இருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், என்னை யாராவது கொஞ்சம் கை தூக்கி விட்டா நான் ஜெயிச்சிடுவேன், இப்படி எல்லாம் பேசுவதற்கு பெயரு சாதனையே கிடையாது. ஏன் தெரியுங்களா, எந்த பவுலராவது இந்த ஸ்பீட்ல நான் போலிங் போடுவேன், இந்த இடத்துல பிச் ஆகி இப்படி வருவோம், நீ பேட்டை இந்த இடத்துல வச்சு இப்படி ஃபேஸ் பண்ணணும் முதல்லயே சொல்லுவாரா? இல்ல எந்த பேட்ஸ்மேனாவது இந்த பந்து இப்படித்தான் வரப்போகுது, இல்ல நான் இப்படித்தான் ஃபேஸ் பண்ண போறேன்னு முன்னாலே சொல்லுவாரா? அதுல ஒரு அழகு இருக்குமா? பந்து எப்படி வேண்டுமானாலும் வருவோம், அதை எதிர்கொள்ளக்கூடிய சிறப்பு அறிவுல இருக்கு. அது போல வினை எப்படி வேண்டுமானாலும் வரும், அதை நாம எப்படி எதிர்கொள்கிறோம்ங்கிறதுலாம் இருக்கு நம்முடைய வெற்றி. அது கஷ்டம் வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சு, நம்மள நிறைய பேர் கேவலமா பேசிட்டாங்களே, அது கதை இல்ல, முடிஞ்சு போச்சு. நேற்றுக்கு என்னை பார்த்து திட்டியவர்கள் இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல இன்னைக்கு என்னை பார்த்து திட்டியவர்கள் நாளைக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நாம நம்முடைய நிலைப்பாட்டை உயர்த்தி கொண்டால் நம்மை தாழ்த்தியவர்கள் தானாகவே தலைக்கு விட்டு விடுவார்கள். ஆனா அது நமக்கான புத்தி இல்லை. நாம என்ன பண்ணிடுறோம், நம்மளை யார் திட்டினாங்களோ அவங்கள நாம தாழ்த்தணுங்கிறதுக்கே முயற்சி பண்றோம். அப்ப என்ன ஆயிடு தெரியுமா, நம்முடைய நிலை தாழ்ந்து போகிறது. இன்னொருவரை தாழ்த்த வேண்டும் என்பதற்காக உங்கள் செயல்பாட்டினை அமைத்துக் கொள்ளாதீர்கள், உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் செயல்பாட்டினை அமைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்ல செக்குழா பகவான் சொல்றது, வினை விளங்கிய அதிபத்தர் என நிகழ் மேலோர். மேன்மையான செயலை நடக்கக்கூடிய வினையை தனக்கு சாதகமாக நிகழ்வாக மாற்றிக்கொண்ட மேலோர் அதிபத்தர் செக்குழா பகவானுடைய பதிவு. முட்டில் மீன் கொலை தொழில் வளர்த்தவர் வலை முகந்து. கொலை தொழில் புரியக்கூடியதான் இனம். ஒரு உயிரை கொன்று அதன் வழியாக உணவினை பெற்று வாழக்கூடிய வேலைதான் வினை. இதுதான் இந்த வினையினால எத்தனையோ உயிர்களை நான் வலையில பிடிச்சு கொள்றேனே அப்படிலாம் கிடையாது. இது எனக்கான பணி, அதை நான் செய்கிறேன். முட்டில் மீன் கொலை தொழில் வளர்த்தவர் வலை முகந்து பட்ட மீன்களில் ஒரு தலை மீன் படுதோறும் நட்ட வாணிக நம்பருக்கென நளிர் முன்னீர் விட்டு வந்தனர் விடாத அன்புடன் என்றும் விருப்பார். கோயிலுக்கு வரோம்னா விருப்பத்தோட வரணும், கோயிலுக்கு வரோம்னா விருப்பத்தோட வரணும். நிறைய பேர் நான் 25 வருஷம் வேலை பார்த்தேன், 30 வருஷம் வேலை பார்த்தேன், 35 வருஷம் வேலை பார்த்தேன், ஆனா எனக்கு இந்த கம்பெனி எந்த விதமான பெனிஃபிட்ஸும் கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் அதை அனுபவிக்கிற மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் அமையல சார் அப்படின்னு சில பேர் வேதனை படுறாங்க. நான் அவங்களெல்லாம் பார்த்து ஒன்னே ஒன்று தான் கேட்கறது, நீங்க ஒவ்வொரு வாரம் தொடங்கும் போது விருப்பத்தோட வேலைக்கு போனீங்களா? விருப்பத்தோட வேலைக்கு போனா உங்களுக்கு வரக்கூடிய பணம் இருக்குல்ல, அதுவும் உங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதனோட விருப்பத்தோட வரும் உங்ககிட்ட. நம்ம வேலைக்கு இப்ப காலையில ஒண்ணுல சமைக்கணும் அப்படின்னு
உடனே சமைக்கணுமே
அப்படின்னு அடுப்பு பத்த வச்சா அது யாருடைய வயிற்றுக்கும் போகாது. இப்ப சமைக்க வேற செய்யணும். உங்களுக்குலாம் சண்டே லீவாவது கிடைக்குது, எனக்கு சண்டே லீவு கூட இல்லை, காலத்துக்கும் நான் உழைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. இப்படி புலம்பதோட வேலை செஞ்சா காலம் பூரா புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ உணவை சமைக்க முற்படுகின்ற போதே விருப்பத்தோடு சமைக்கிறாங்க. பாட்டி மாதிரி ஏதாவது ஒரு கறி வாங்கும் பொழுதே, ஒரு காய் வாங்கும் பொழுதே, இதை எந்த கறியை முன் செய்ய போகிறேன் என்பதை சொல்லிவிடுவார்கள். உருளைக்கிழங்கு வாங்கும் போதே இதை நாளைக்கு சாம்பார் அரைச்சு விட்டு மணக்க மணக்க சாம்பார் நாளைக்கு எப்படி இருக்கும் பாரு சொல்லும் போதே நாவில் நீர் ஊறும். அதை இப்படி செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த பதத்தோடு வாங்குவார்கள். அந்த பதம் மாறி வேறொரு கிழங்கு அவர் கொடுத்தா அப்பா இது செய்யப்படாது, இது நான் பொரியல் பண்றேன் அன்னைக்கு வாங்கிக்கிறேன் என்று அவரிடமே சொல்லுவார்கள். அவங்க சொல்லுவாங்க, நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாட வீதிகள்ல அவங்க அந்த உணவு பதார்த்தத்தை சொல்லி விற்பனை செய்வார்கள். அந்த பதார்த்தத்தை என்ன சாம்பார் செய்ய போறோமோ, கறி செய்ய போறோமோ, பொரியல் செய்ய போறோமோ அதை சொல்லி சொல்லி விற்பனை செய்வார்கள். நான் கேட்டேன், இது எங்க கத்துக்கிட்டீங்க? வயசானவங்க வந்தா அதை சொல்லி சொல்லி வாங்குவாங்க, இத பொரியலுக்கு இதை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வாங்குவாங்க, சாம்பாருக்கு இதை வாங்கிட்டேன். அப்போ உணவு பண்டத்தை சுவைபட செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையோடு செய்கின்றவர்கள் வாங்கினால் அவர்கள் கையால் செய்தால் மனமுடையதாக இருக்கிறது. அதே ரசப்பொடி தானே, அதே நீர் தானே, அதே தக்காளி தானே, சிலர் வச்சா நல்ல மனமா இருக்குது, உடனே காலி ஆயிடுது, வண்டல் கூட காலி ஆயிடுது. சில பேர் வச்சா கழை தண்ணியை கலக்கி வச்ச மாதிரி அப்படியே இருக்குது. என்ன காரணம்? யார் ஒருவர் அன்போடு செய்கின்றார்களோ அது அன்பின் மிகுதியால் காலியாகுது. அன்பு இல்லாம ஏதோ செய்யணுமேங்கிற கடமைக்காக செய்கிறவங்களுக்கு அப்படியே மீண்டு போகுது. இவர் செய்யறாரு மீன் பிடிக்கிற கொலை தொழில் போய் அறியக்கூடிய ஒரு வேலைதான். ஆனா முதல் மீன் வலையில படக்கூடிய மீனை சுவாமிக்காக விட்டுடுவாராம், எம்பெருமானுக்காக சிவபெருமானுக்காக அர்ப்பணிச்சிடுவாராம். முதல்ல கிடைக்கிற மீன், அதுக்கு அப்புறம் அப்புறம் வரக்கூடிய மீனை பயன்படுத்தி பாருங்க. நான் இதை என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குறைவா சம்பாதிக்கல, நிறையவே சம்பாதிக்கிறாங்க, ஆனா பத்தலை பத்தலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் குறைவா தான் சம்பாதிச்சிருக்கிறாங்க. அதிகப்படியான சம்பாத்தியம் எங்க தாத்தா 100 ரூபாய் வாங்கியிருக்கிறார், 100 ரூபாய் வாங்கியிருக்கிறார், அரசு பணி 100 ரூபாய் வாங்கியிருக்காரு. எப்படி இந்த 100 ரூபாயில எப்படி இப்படி கொடுத்தாலும் பண்ணிருக்காரு? அவருக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 100 ரூபாய் மாசத்துக்கு 100 ரூபாய் அப்படின்னு. எங்க தாயாரோட கூட பிறந்த சகோதரிகளுடைய திருமணத்தெல்லாம் எங்க பாட்டி சொல்றாங்க, நான் 400 ரூபாய் வச்சுக்கிட்டு இவ கல்யாணத்தை முடிச்சுட்டேன், இன்னைக்கு 400 ரூபாய் வச்சுட்டு நம்மளால காய்கறியே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. கல்யாணத்துக்கு இல்ல, வீட்டுக்கு தேவைக்கு நான் சொல்றேன், காய்கறியே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஒரு எண்ணெயை வாங்கிட்டு வீட்டுக்கு வர முடியாது 400 ரூபாயில. ஆனா 400 ரூபாயில நான் இவன் கல்யாணத்தையே முடிச்சுட்டேன். என்ன காரணம் தெரியுங்களா? அவங்களுடைய பணம் தான் நல்லதுக்கு மட்டுமே பயன்பட்டது, நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படும். என்ன தெரியுமா? அவர்கள்லாம் சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே, எங்க தாத்தா சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே அவங்க அம்மாட்ட கொடுக்க மாட்டாங்க. அவங்க அம்மாட்ட கொடுக்க போனா சுவாமி கிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணு முதல் வார்த்தை அதுதான். அது பிறகு திருமணம் ஆயிருக்கு எங்க தாத்தாவுக்கு. சம்பளத்தை வாங்கிட்டு வந்து மனைவி கிட்ட எங்க பாட்டி கிட்ட கொடுக்க வந்திருக்கிறாரு. எங்க பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, என்னைக்கு நீங்க எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க? சுவாமி கிட்ட வைக்கிறது தான் நம்ம வீட்டு வழக்கம், சாமி கிட்ட வைங்க. இன்னைக்கு நம்ம கையில பணமே வரல, எல்லாம் பேப்பர்ஸ் தான் இருக்கு, நம்ம கையில வரதே இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பிளாஸ்டிக்ல கார்டு இருக்கு. தேய்ச்சி தேய்ச்சி நாம எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 40 வயதுல இருக்கிறவங்க இருக்கெல்லாம் இந்த முட்டி தேஞ்சு போச்சு, அந்த முட்டி தேஞ்சு போச்சு. எடுத்து எடுத்து செலவு செய்தவர்களுக்கு எதுவுமே தேயல, எல்லாம் இருந்துச்சு. தேய்ச்சி தேய்ச்சி செலவு செய்ய ஆரம்பிச்சோம், நமக்கு எல்லாமே தேஞ்சு போச்சு, எல்லாமே தேஞ்சு போச்சு. 40 வயசுல எப்படிங்க முட்டி தேயும்? ஐம் பால் ரொட்டேட் ஆக மாட்டேங்குதுன்றாரு. என்னுடைய நண்பர் ஒருவர் கணிப்பொறி துறையில வேலை பார்க்கிறவரு, ஐம்பால் ரொட்டேட் ஆகலன்றது. இங்கேயும் அங்கேயும் ஐம்பால் ரொட்டேட் ஆகணும்ல, ரொட்டேட். ஏன்னா இப்படியே பார்த்து பார்த்து இப்ப அவர் பார்த்தா ரோபோ பாக்குற மாதிரி இப்படியே இருக்குது. அவர் பையன் எதையுமா சொல்றா,
கண்ணை இப்படி உருட்டிட்டு அப்பா நீ இப்படி உருட்டு பார்ப்போம் அப்படின்றான். அது தெரியும், இது தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும், கிராஃபிக்ஸ் இது அது இதுன்னு எல்லாம் சொல்ற, கண்ணை உருட்டு பார்ப்போம் முடியல. அவரால் கண்ணை உருட்ட முடியல.
நம்முடைய உறுப்பை நம்முடைய செயல்பாட்டுல நம்மால செய்ய முடியாம ஒரு வேலையை பார்த்து நம்மை இழந்து சம்பாதிப்பது ஒரு சம்பாத்தியமா?
நம்மை என்னை தொலைச்சிட்டு நான் சம்பாதிக்கிறேன், அது ஒரு சிறப்பா என்ன? உன் கைய கொடு 2 லட்சம் ரூபாய் தரேன், உன் காலை கொடு 5 லட்சம் ரூபாய் தரேன், உன் கண்ணை கொடு 10 லட்சம் ரூபாய் தரேங்கிற மாதிரியில இருக்கு. ஆனா இதை நேரடியா செய்யாம வினை வழியாக நம்முடைய வினை வழியாக வேலை செய்யறோம்னு செஞ்சு செஞ்சு இப்ப அந்த பையனுக்கு 42 வயசு தான் இருக்கு. ஐபால் ரொட்டேட் பண்ண முடியல. என்ன தெரியுமா மருத்துவர்கள் சொல்றாங்க, நீங்க கம்ப்யூட்டரை பாருங்க, அப்பப்ப கண்ணை மூடி மேலையும் கீழையும் முதல்ல மேலையும் கீழையும் ஐய ரொட்டேட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா சைட்ல ரொட்டேட் பண்ணலாம்னு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 மினிட்ஸ் போட்டுருப்பு 10 மினிட்ஸ் டைம் இப்ப அப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஐபால மேலையும் கீழையும் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா தான் சைட்ல ரொட்டேட் பண்ண முடியுமா? அப்போ செல்வ வளம்ங்கிறது நம்ம வேலைய நாம ஒழுங்கா செய்யறதுல இருக்கு. அப்ப நமக்கான ரெஸ்டிங் எடுத்துக்கணும். அவங்க காசு கொடுக்குறாங்க, இதையே பார்த்துக்கிட்டே செய்யணுங்கிறதுக்காக நம்முடைய கண்ணை தொலைப்பது இல்லை, கண் பார்வையை தொலைப்பது இல்லை. 5 மணித்துறைகளுக்கு ஒரு முறை நம்முடைய கண்ணுக்கான ஓய்வை நாமே கொடுத்துடணும், நாமே தான் கொடுத்துடணும். அவங்க சொல்லாது, நிர்வாகம் சொல்லாது. அப்பதான் இந்த செல்வ வளம் நிலைத்திருக்கும். இந்த விடாத அன்புடன் என்றும் விருப்பத்தோட விடுறாரு. நம்ம செய்யற வேலையெல்லாம் விருப்பமின்றி செய்யணும். நிறைய வேலைகளை நாம விருப்பமின்றி செய்யணும். கோயிலுக்கு வரணும், ஏதோ நீ சொல்றேன்னு வர, எனக்கு ஆக்சுவலா வீட்டுல படுத்து தூங்கதான் முடிச்சிருக்கு. அதை விட இன்னைக்கு இன்னொரு ஒரு புதிய சித்தாந்தம் ஒண்ணு உருவாக்கிட்டு இருக்கு கோயிலுக்கு. சார் எல்லாம் மனசுதான் சார், வீட்லயே இருந்து வழிபாடு. உன்னால கோயிலுக்கு வந்து சாமி முன்னால நின்னாலே செல்போனை கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ வீட்டுல இருந்து கண்ட்ரோலா இருந்துருவியா? இங்க வந்து நின்னாலே தீய சிந்தனைகளை நம்மளால தடுக்க முடியல, வீட்டுல தீய சிந்தனைகளை தடுத்து இருந்த முடியுமா? யாராவது ஒன்று செய்யும் போது இதை இப்படி செய்யாத, ஏதோ என் மனசுக்கு பட்டதோ நான் சொல்றேன்னு நாமா மூக்க நுழைச்சி அறிவுல சொல்றேன்னு போய் நம்ம மூக்க உடச்சுக்கிட்டு வர்றதுதான் நிறைய நேரங்களில் நடக்குது. அதுக்கு இந்த பிரச்சனைகள் தான் விடுபட்டு கோயிலுக்கு வந்துடலான்னு வீட்டுல இருந்தா வேலை செய்யணும், அந்த பிரச்சனைக்கு வீட்டு கோயிலுக்கு வந்துடலாம்னு வருவதும் வழிபாடு இல்லை. கபாலிய நேர்த்தி பார்த்துட்டு வந்தேன், இன்னைக்கு இணைச்சிட்டாரா என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு அன்புல வரணும். அன்புல வந்தா நீ சுவாமி உங்களை அன்புல வரவேற்பாரு. அன்போட வரணும், அதை எழுதிட்டு வரணும் இதை எழுதிட்டு வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்க அன்பை எடுத்துக்கிட்டு வந்தா போதும், சுவாமி அன்பை எடுத்துக்கொண்டு உங்களிடத்திற்கு வந்து விடுவார். அதுதான் கோபுரத்துல அவ்வளவு பெருசு எழுதியிருக்கு, ஸ்தூல லிங்கம்னு பேர் கோபுரத்துக்கு. கோபுரத்தை பார்க்கும் போதெல்லாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொன்னீங்கன்னா செல்வ வளம் பெருகிடும். கோபுரத்தை பார்க்கும் போதெல்லாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொன்னீங்கன்னா செல்வ வளம் பெருகிடும். ஏன்னா அனாவசியமான செலவு குறைஞ்சிடும், அனாவசியமான செலவு குறைஞ்சிடும். கோபுரத்தை ஒரு பொம்மை தாங்கல, பல பொம்மைகள் தாங்கி கொண்டிருக்கின்றன. அது போல நம்முடைய வாழ்க்கைக்கு பலர் உதவி கொண்டிருக்கிறார்கள். அத்துணை பேரையும் காப்பாற்றணும்னு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொன்னோம்னா நமக்கு செல்வ வளம் கூடிடும். நாளும் விருப்பால் தலைப்படு ஒரு மீனை விட்டு வருகிறார், விருப்பத்தோட விடுறாரு. ஏதோ உடனே நான் சாமி கிட்ட சொல்லிட்டேன், இதை நான் வேலை செய்யறேன் இப்படி அப்படின்னு டாம் டாம் போடுறது. நம்மால் ஒரு 100 ரூபாய்க்கு எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டார்னா அதை 1500 பேர்த்து சொல்லுவார். 100 ரூபாய்க்கு என்ன வாங்கி கொடுத்தா அது 1500 பேருக்கு தகவல் பரிமாற்றம் ஆயிடும். தெரியுமா 100 ரூபாய்க்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கேன் என்னையா? 100 ரூபாய்க்கு என்ன வாங்கி கொடுத்து, நீ பிறந்ததுலேருந்து சாப்பிட்டு இருக்கிய, மூச்சு விட்டு விட்டு இருக்கிய, உனக்கு கைகால் செப்போட இறைவன் உன்னை படைத்திருக்கிறானே, இறைவன் யாருக்கலாவது இதையெல்லாம் நான் உனக்கு செய்திருக்கிறேன்னு சொல்லியிருக்க சொன்னதே. ஆனா நம்ம ஒரு பூ வாங்கிட்டு வந்தா சொல்லியிருந்தோம், அன்னைக்கு ஒண்ணுல ஒரு அம்மா பூ வாங்கிட்டு வந்தாங்க, அண்ணா பார்க்க உடனே நல்லா இருக்குமா அப்படின்னு. சார் 200 ரூபாய் அந்த பூவு, நான் பணம் கேட்கலம்மா, பணத்தை கேட்கல. நாம ஏதாவது ஒன்று நன்றாக இருக்கிறதுன்னு சொன்னா நல்லா இருக்கா? சுவாமி என்கிட்ட கொடுத்து என் வழியாக வாங்கி கொடுக்குறாரு, அவ்வளவுதான். இப்ப நாம பேசுறோம் அப்படின்னா, நாம சிந்திக்கிறோம்னா, இந்த சிந்தனையை செய்வதற்கு இறைவன் நமக்கு ஒரு மதியை கொடுத்திருக்கிறான். இதுக்கு நாம முதல்ல நன்றி சொல்லணும். நான் இன்னைக்கு சொற்பொழிவு கேட்டேன் தெரியுமா, நான் இன்னைக்கு சொற்பொழிவு பண்ணிட்டேன் தெரியுமா, இப்படி சுய தம்பட்டம் அடிச்சுக்கிட்டோம்னா நாம இன்னும் கல்வி அறிவு பெறலாம். ஒரு வேத விருப்பம் தான் எங்கள் இல்லத்துக்கு வருவார், அவர் சொல்வாரு, சார் நீங்க ரொம்ப என்ன பண்ணி வைக்கிறேன், இந்த ஜப தபம்லாம் உங்ககிட்ட எந்த நாட்டுல சரஸ்வதி தாண்டவம் ஆடுறா அப்படின்னு அவர் உடனே சொல்வாரு, எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் என்ன இதுல வச்சிருக்கு, எங்க அப்பா அம்மா பாவம் செஞ்சிருந்தாட்டா என்ன இதுல வச்சிருக்காரு, அவ கொடுக்கிற வேலையை நாம் ஒழுங்கா செய்யறேன், நம்ம வேலையை நாம ஒழுங்கா செஞ்சா நமக்கு உயர்வு கிடைக்கும். ஆன நாள் ஒன்றில் அவ்வொரு மீனும் அங்கு ஒழித்து தூணிற பசும் கனக நச்சுடர் நவமணியால் மீன் உருப்புற அமைத்து உலகு அடங்கலும் விளையாம் பான்மை அற்புத படிகள் ஒன்று இடுவதை படுத்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு மீன் ஆப்டதுன்னா அதை வலையிலிருந்து விட்டுட்டு கடலே விட்டுருவார், இது சுவாமிக்குரிய மீன் அப்படின்வார். இப்படி பல நாட்கள் மீனே கிடைக்கல, மீனே கிடைக்காத போது வறுமை வருது. சம்பாதிச்சு வச்ச பணம் எவ்வளவு நாள் இருக்கும், மீனவர் குலத்துல ஒண்ணு உண்டு, மீன்கள் விற்காத மீன்களை காய போட்டு அதை மீன் கிடைக்காத நேரங்களில் விற்பனை செய்து வாழ்ந்து விடுவார்கள். அப்போ மீனை சேர்த்து வைத்திருப்பார்கள், அப்படி அந்த காய்ந்த மீனை சேர்த்து வைத்திருப்பார்கள், அது கொஞ்ச நாள் ஒழிச்சு. ஆனா மீனே கிடைக்கல, ஒரு கட்டத்துல வறுமை வந்து ஆட்டோண்டு விட்டது. அந்த மாதிரியான நேரத்துல ஒரு நாள் அப்படியே தங்கமும் வைரமும் வைடூரியமும் பதிக்கப்பட்ட ஒரு மீன் வந்து இவருடைய வலையில சிக்குதான். யோசிச்சு பாருங்க, வறுமையான சூழல், அதுதான் வறுமையில் செம்மை தான் உயர்ந்தது, வறுமையில் செம்மை தான் உயர்ந்தது. நான் ரொம்ப சிறப்பா இருக்கிறேன், நான் ரொம்ப ஒழுங்கா இருக்கிறேன், அடுத்தவர் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு 5 ரூபாயை ஒருத்தர் ரிட்டர்ன் பண்ணா அது பெருசு இல்ல, 50 ரூபாயை ரிட்டர்ன் பண்ணா பெருசு இல்ல, 50,000 ரிட்டர்ன் பண்ணா இன்னைக்கு பெருசு இல்ல, 5 கோடி ரூபாயை ஒருத்தர் ரிட்டர்ன் பண்றாருன்னா அது பெருசா இருக்கு. எனக்கு அடுத்தவங்க பணம் வேண்டாம், எனக்கு உழைப்பால் கிடைக்கும் என்று பெரும் தொகையை ஒருவர் கொடுத்தால், இது என்னுடையது இல்லை என்று ஒப்படைத்தால் அவரை நாம் சிறந்தவர் என்று கொண்டாடுகிறோம். செய்தியா இதழ்கள்ல வெளிவருது. ஒரு ஆட்டோ ஓட்டுனர் தொகையை ஒப்படைச்சாங்க, அது செய்தியா வெளிவருது. ஏன், இவர் தொகை மீது பற்று இல்லாமல் ஒப்படைக்கிறார், இந்த பொருள் என்னுடையது இல்லை என சொல்கிறார், அவரை சிறப்பா சொல்றோம். அது போல ஒரு வைர வைரூரியங்களால் பதிக்கப்பட்ட மீன் வலைப்படுது, அந்த வலைப்பட்ட மீனை இது சுவாமிக்கு உரியதுன்னு சொல்லி விடத்துக்கு போறாரு. அந்த படத்துல இருந்த அத்தனை பேரும் கையை பிடிச்சுக்கிட்டாங்க, ரொம்ப நாள் கழிச்சு வசமா ஒண்ணு மாட்டி இருக்கு, இந்த உலகம் முழுமையும் இந்த மீனுக்கு விலையாக இருக்காது, அவ்வளவு சிறந்த மீன், வைரம் வைரூரியங்களால் இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொன் மீன், இத விற்பனை செய்திடலாம், வளமா வாழ்ந்துடலாம், உன் குடும்பம் இதுக்கப்புறம் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வாழும் சொல்றாரு. சேக்கிரா குருமாரே சொல்றாரு, அகில லோகமும் பொருள் முதற்றாம் எனும் அளவில், எல்லாம் பொருள் முதல் தான். பணக்காரா இருக்காரா, சிறப்பா இருக்காரா, எவ்வளவு வருது? அன்னைக்கு நான் ஒரு மொத்தத்தை சொல்றேன், நான் இங்க கோயில பேசுறேன், எவ்வளவு வருதுன்னு கேக்குறாரு. நான் கேட்டேன், எக்கச்சக்கமா வருதுங்க அப்படின்னு. அப்புறம் என்ன பேசுறதுக்கு அப்படின்னாரு. நான் முடிவுல சொன்னேன், அருள் அப்படின்னு, அருள் என்று முடித்தேன், எக்கச்சக்கமான அருள் கிடைக்கும். நீங்க திருக்கோயிலுக்கு வருவதற்கு உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா ரொம்ப சிறப்பா இருக்கணும், ஏன்னா இறைவனுடைய அருள் எக்கச்சக்கமா கிடைச்சிடும். சுவாமி கிட்ட வந்து அருள் வேலை பார்த்துட்டு பணம் வாங்கிட்டு போறதுனால அருள் கிடைக்காது, ஆனா அதை தொண்டாக செய்து விட்டால் கண்டிப்பாக இறைவன் அருள் செய்து விடுவான். நீங்க கேவலம் நாம வந்து நம்ம வீட்டுல ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு பணம் வாங்காம போனா என்ன சொல்லுவோம், அவர் ரொம்ப நல்லவர், அவருக்கு ஏதாவது ஒரு சமயம் பார்த்து உதவி செய்யணும்னு நாமளே நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த உலகத்தே பரம்பொருளான தாய் தந்தையரான இறைவன் எப்படி நினைச்சிட்டு இருப்பான்? அதனால திருக்கோயிலுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தீர்கள்னா உங்களுடைய தேவைகளை எல்லாம் இறைவன் நிறைவேற்றி தந்துவிடுவான், தேவைக்கு நிறைவேற்றிடுவான், கண்டிப்பா நடத்திடும். உலகம் அகில லோகமும் பொருள் முதற்றாமேன் அளவில் புகழும் அப்பெரும் பற்றினை புறையற எறிந்த இகலில் வைத்திருத்தொண்ட முன் இறைவதாம் விடைமேல் முகில் விசும்பிடை அணைந்தனர் பொழிந்தனர் முகைப்பும். மேலுலகத்திலிருந்து அப்படியே பூ மாதிரி பொழிந்தார்களாம். அந்த மீனை என்ன சொல்லி விடுறாரு, மற்றது என்னை ஆளுடையவர்க்கு ஆகும் சென்று பொற்கடல் சேர்க என திரையோடு திரிந்தார். அந்த பொன் மீனை இறைவனுடைய கடலுக்கு என விடுகிறாராம். ஒரு மீனை இறைவனுடைய கடலுக்கு விட்டதுனால அவரை இறைவன் தன்னுடைய கடலில் சேர்த்துக் கொள்கிறார். அதுபோல நாம கோயிலுக்கு வந்தோம்னு சொன்னா யாருக்கும் மறைக்காம எல்லாரும் இறைவனுடைய கடலை அடைய வேண்டும்னு சொல்லி நாம நினைச்சோம்னா சுவாமி நம்மளே சுவாமியுடைய கடலுக்கு சேர்த்துப்பார். நாம நான் மறைச்சுக்கிட்டு நான் முதல்ல சுவாமியை பார்த்தோம்னோம்,
நான் முதல்ல சாமியை பார்த்தோம்னா அந்த அருளை எல்லாம் நானே வாங்கிக்கணும்னு நினைச்சா சுவாமி நமக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டார், ஒண்ணுமே செய்ய மாட்டார். சார் எனக்கு நிரம்ப செல்வ வளம் வேணும், எனக்கு இறைவனுடைய அருள் வேணும், யாருக்கும் மறைக்காம ஓரமா நின்று தரிசனம் பண்ணுங்க, உங்களுக்கு சுவாமியுடைய அருள் தானாக வரும், பஞ்சநாதமும் எழுந்தன. சுவாமி அவங்க மீனவர் குலங்க, பஞ்சநாதம் ஓசி யாருக்கு திரும்ப எழும்போம், சிவபெருமான் எழும்புகின்ற போது பஞ்சநாதம் எழும்போம். ஆனா அதிபத்தர் அந்த மீனை விட்ட உடனே சுவாமி தோன்றி அவர் கைத்திருக்கைலாயம் அடைகின்ற போது பஞ்சநாதமும் எழுந்தன. செங்கிழா பெருமான் பதிவு செய்யறது. அப்போ ஒரு மீனவர் குலத்துல நான் உயர்ந்த குலம், அந்த குலம், இந்த குலம், நான் ரொம்ப சிறந்தவன், நான் இந்த ஜபம் பண்றேன், அந்த ஜபம், அதெல்லாம் வேண்டாம். நீ இறைவனுக்கு என உன்னை எந்த அளவுக்கு ஒப்படைக்கிறாய் அந்த அளவுதான் சிறப்பு. முழுமையா ஒப்படைக்கப்பட்ட அதிபத்தர் சிறப்பா இருக்கிறார். பஞ்சநாதமும் எழுந்தன, அதிபத்தர் பணிந்தே அஞ்சலி கரம் சிரம் இசை அணைந்து நின்றவரை நஞ்சு வான்மணி மிடற்றவர் சிவலோகம் நன்னித்து அச்சிறப்புடை அடியார் பாங்குற தலையடித்தார். நிறைய கைமேல வச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்படியே வாப்பா சிவலோகத்துக்கு வா, உன்னுடைய தேவை இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை அழைத்துக்கிட்டு போனாரு. அதை நிறைவு செய்யும் போது சொல்றாரு, ஆலம் உண்டவர் தொண்டர் அன்பேனும் அமுலும் உண்பார். சிவபெருமான் ஆலம் உண்டவர், விஷத்தை உண்டவர், தொண்டர் அன்பேனும் அமுலும் உண்பார். நாம இறைவனுக்கு அதை படைச்சோம் இதை படைச்சோம் அதெல்லாம் தேவையில்லை. நான் 2 கிலோ அரிசி போட்டு பொங்கல் பண்ணி விநியோகம் பண்ணேங்க, அன்னதானம் தான் சிறந்ததுன்னு சொல்றாங்களே அப்படின்னா 2 கிலோ அரிசியை எங்கேயாவது திருடிட்டு வந்து பொங்கல் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. உள்ளங்கூட இதெல்லாம் என்னால செய்ய முடியல, செய்யணும்னு ஆசையா இருக்குதுன்னு ஒரு நினைவு வச்சு. நாம இப்போ திருப்பூவனம்ங்கிற தலத்தை, திருப்பூவனம்ங்கிற தலத்தை 26ஆம் தேதி புரோஷங்களை சிந்திக்கிறோம். அது ரசவாதம் செய்யக்கூடிய வித்தையை கற்பித்த தலம். சிவபெருமானே ஒரு அடியார் ஊர்ல வந்து ரசவாதம் செய்து பொன்னை உருவாக்கக்கூடிய வித்தையை பொன்னணையாளுங்கிற பெண்ணுக்கு கற்பித்த தலம். அவன் எது தெரியுமா பொன் கேட்டா, தனக்கு தாடகம் பண்ணிக்கிறதுக்கு இல்ல, தனக்கு நகை பண்ணி கொள்வதற்கு இல்ல, சிவபெருமானுக்கு பொன்னால் ஒரு காப்பு செய்வித்து அணிவிக்க வேண்டும் என்பதற்காக கேட்டால், அவளுக்கு அவளுடைய இல்லம் தேடி இறைவன் சிவபெருமான் வந்து அவளுக்கு ரசவாத வித்தையை கற்பித்து சென்றிருக்கிறார். அதனால நாம தான் இன்னைக்கு ஒரு பிரார்த்தனையை வைப்போம், எனக்கு நிரம்ப செல்வ வளம் வேண்டும், எது தெரியுமா உன்னை நிம்மதியாக வந்து வணங்குவதற்கு என்று கேட்போம். எந்த விதமான புக்கல் குடும்பங்களும் இல்லாம, கடன் தொல்லை இல்லாம, உன்னை வந்து வழிபாடு செய்வதற்கு எனக்கு நிரம்ப செல்வ வளம் வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையை வைத்தால், ஆலம் உண்டவர் தொண்டர் அன்பெனும் அமுலும் உண்பார் என சொல்லி நம்முடைய இல்லத்தில் பொன்பொருள் வளம் நிறையும் குவியும் என்பதை வாழ்த்தாக சொல்லி, இந்த அதிபத்த நாயனார் புராணத்தை யார் ஒருவர் செவிமடுத்தார்களோ, யாரிடத்திலெல்லாம் பகிர்ந்து கொள்கிறார்களோ, அவர்கள் அத்துணை பேரும் செல்வ வளம் நிரம்பியவர்களாக வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பதை சொல்லி சிவபெருமான் கூட இருந்து இந்த தலத்தை சிந்தித்திருக்கிறார். நாம சொன்ன செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆலம் உண்டவர் தொண்டர் அமுது தொண்டர் அன்பெனும் அமுதும் உள்ளார். அந்த நேரம் தான் சுவாமிக்கு இங்க நைவேத்தியம் ஆயிற்று. எனவே நம்முடைய அன்பை சுவாமி அமுதாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த அன்புடைய வனத்தை நாமும் பெற வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து, நீருண்டு ஒழிகின்ற காலுண்டு விளைகின்ற நிலர் உண்டு வரணும் உண்டு, நிதியுண்டு ருதியுண்டு மதியுண்டு கதிகுண்டு நெறியுண்டு நிலையும் உண்டு, ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உணவுண்டு உண்டு உண்டு மகிழவே, உணவுண்டு சாந்தவரும் உளவுண்டு வளமுண்டு, பேருண்டு கரியுண்டு வரியுண்டு மற்றும் செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பளித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.